பொதுக்காலம் 20 ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
பல ஆண்டுகளுக்கு முன் பழங்குடி இனத்தைச் சார்ந்த ஒருவர் ஒரு பெருநகருக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அந்நகரில் அவர் கண்டதனைத்தும் அவரை வியப்பிலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தின. தன் சொந்த ஊருக்கு திரும்பியவர் மற்றவர்களிடம் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் தன் அனுபவங்களை பற்றி பேசினார். அவர் சொன்னதெல்லாம் பொய் என்ற கருத்து விரைவில் ஊரெங்கும் பரவியது. பொய் சொல்பவர் என்ற அவப்பெயருடன் அவர் வாழ நேர்ந்தது. இறுதியில் அவரை புதைத்த கல்லறையில் அவரது பெயருக்கு பதிலாக பொய் சொல்பவர் என்ற பட்டமே பொறிக்கப்பட்டது.
எனதருமை அன்புள்ளங்களே, உண்மை சொல்பவர்களின் வாழ்வை சித்தரிக்கும் ஓர் உவமை இது. விவிலியத்தில் நாம் சந்திக்கும் பல இறைவாக்கினர்களின் கதையும் இவ்வாறே இருந்தது. அவர்களில் ஒருவரான எரேமியாவின் உயிருக்கு வந்த ஆபத்தை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. எரேமியா இந்த நெருக்கடிக்கு உள்ளானதற்கு காரணம் அவர் சொன்ன உண்மை. யூதேயா நாடு பாபிலோனிய மன்னரால் கைப்பற்றப்படும், கொடும் துன்பங்கள் தொடரும் என்ற உண்மையை மன்னரான செதேக்கியாவிடம் கூறினார் எரேமியா. மிகவும் கசப்பான இந்த உண்மையை ஏற்கவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் மன்னர் தடுமாறினார். அவரது தடுமாற்றத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சில தலைவர்கள் எரேமியா ஒரு குற்றவாளி என பொய் பழி சுமத்தி அவரை கொல்லும்படி மன்னரை தூண்டினர்.
ஆண்பு நெஞ்சங்களே, ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் தங்கள் சுயநல வாழ்வு சிதைந்துவிடக்கூடாது என்பதையே குறிக்கோளாக கொண்டிருக்கும் இன்றைய தலைவர்களின் முன்னோர்கள் இத்தலைவர்கள். இஸ்ரேல் மன்னரோ பாபிலோனிய மன்னரோ யார் அரியணையில் அமர்ந்தாலும் தங்கள் சுகமான வாழ்வு மாறக்கூடாது என்பதில் குறியாயிருந்த இத்தலைவர்கள் தங்கள் திட்டங்களுக்கு இருந்த ஒரே தடை எரேமியா என்பதை உணர்ந்தனர். உண்மையை பேசும் அவரது உயிரை பறிக்க முயன்றனர். உண்மையை பேசியதால் உயிரை இழக்க வேண்டியிருந்த பலரை இறைவாக்கினர் எரேமியா நம் நினைவுக்கு கொணர்கின்றார். அவர்களில் ஒருவர் எல் சல்வதோர் நாட்டில் கசப்பான உண்மைகளை பறைசாற்றி வந்த ஒரு பேராயர்.
1970களில் அமெரிக்க ஐக்கிய நாடு வழங்கிய நிதி உதவியுடன் எல் சல்வதோர் அரசு ஏழைகளை வதைத்து வந்தது. கருணை ஏதுமின்றி வறியோரை கொன்று குவித்த இராணுவத்திற்கு அமெரிக்க அரசு அளித்து வந்த நிதி உதவியை உடனே நிறுத்த வேண்டும் என்று சான் சல்வதோர் பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ அவர்கள் அமெரிக்க அரசு தலைவர் ஜிம்மி கார்ட்டர் அவர்களுக்கு மடல் ஒன்றை அனுப்பினார். இந்த மடல் அனுப்பப்பட்டு 2 மாதங்களுக்கு பின், அதாவது 1980 மார்ச் 24 பேராயர் ரொமேரோ அவர்கள் திருப்பலி நிகழ்த்தி கொண்டிருந்த வேளையில் இராணுவ வீரர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அன்பு இதயங்களே, தான் எடுத்துரைத்த உண்மைகள் பலருக்கு, குறிப்பாக சக்தி மிகுந்த செல்வர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் சங்கடத்தை விளைவிக்கின்றன என்பதை நன்கு உணர்ந்திருந்த பேராயர் ரொமேரோ அவர்கள் தனது மரணத்தை பற்றியும் பேச தயங்கவில்லை. ஒருமுறை அவர் ஏழை விவசாயிகளுக்கு உரை வழங்கிய போது,
உங்கள் குருக்களையும் ஆயரையும் அவர்கள் கொன்றுவிட்டால் நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் குரலை ஓங்கி ஒலிக்க செய்யும் ஒலிபெருக்கிகளாக செயல்படுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவாக்கினர்களாக மாற வேண்டும். உயிர்ப்பு இல்லாத மரணத்தை நான் நம்பவில்லை. அவர்கள் என்னை கொன்றால் சல்வதோர் மக்களில் நான் மீண்டும் உயிர்ப்பேன்
என்று அவர் கூறினார். அன்பு இதயங்களே, சல்வதோர் மக்களில் மட்டுமல்ல, உலக மக்கள் நடுவிலும், சிறப்பாக மனித உரிமை மீறல்கள் இடம்பெறும் அனைத்து இடங்களிலும் அருளாளர் ரொமேரோ அவர்கள் ஓர் இறைவாக்கினராக இன்றும் உயிர் பெற்று வாழ்கின்றார்.
ஆனந்த உறவொன்று கண்டேன், உம் அழைப்பாலே உம் பின்னே வந்தேன்.
அன்பு நெஞ்சங்களே, தன்னை சுற்றி நிகழும் அநீதிகள் அவலங்கள் அனைத்தையும் கண்டபின் இறைவாக்கினர்களால் அமைதி காக்க இயலாது. அவர்கள் பேசும் உண்மைகள் இவ்வுலகில் தீ மூட்டும், அமைதியை குலைத்து பிளவை உருவாக்கும். தீயை மூட்டவும் பிளவை உண்டாக்கவுமே தான் இந்த உலகத்திற்கு வந்ததாக இயேசு இன்றைய நற்செய்தியில் முழங்குகின்றார். அன்பு இதயங்களே, சாந்தம், பொறுமை, தாழ்ச்சி, எளிமை ஆகிய அனைத்து நற்பண்புகளுக்கும் இலக்கணமாக விளங்கும் இயேசுவை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு தயக்கமில்லை. அமைதி, அன்பு என்ற அற்புத கொடைகளின் ஊற்று இயேசுவே என்று உலகறிய பறைசாற்றவும் நாம் தயங்குவதில்லை. அத்தகைய இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறியுள்ள வெப்பமான வார்த்தைகளை துணிந்து வெளியில் சொல்ல முடியாமல் நாம் தவிக்கின்றோம்.
உலகில் தீமூட்ட வந்தேன், அமைதியை அல்ல பிளவை உருவாக்கவே வந்தேன் என்று இயேசு கூறும் வார்த்தைகள் நம்மை சங்கடத்திற்கு உள்ளாக்குகின்றன. அதிலும் குறிப்பாக தான் கொணரும் பிளவுகள் குடும்பத்திற்குள் உருவாகும் என்று இயேசு சொல்வது நம்மை அதிர்ச்சியின் சிகரத்திற்கு அழைத்து செல்கின்றது. நமது அதிர்ச்சிகளையும் பதட்டங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசு தெளிவாக தீர்க்கமாக கூறும் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயல்வோம். அன்பு இதயங்களே, முதலில் இயேசு மூட்ட வந்த தீயை பற்றி புரிந்து கொள்ள முயல்வோம். தான் வாழ்ந்து வந்த யூத சமுதாயத்தில் நிலவிய அநீதிகளை அடக்குமுறைகளை கண்ட இயேசுவின் உள்ளம் பற்றி எரிந்திருக்க வேண்டும். அதே நேரம் நீதியும் அமைதியும் உலகில் நிலைக்க வேண்டும் என்ற வேட்கையும் அவர் உள்ளத்தில் பற்றி எரிந்திருக்க வேண்டும். அவர் உள்ளத்தில் பற்றி எரிந்த தீயை மற்றவர் உள்ளத்தில் மூட்டவே தான் வந்ததாக இயேசு கூறினார்.
அன்பு இதயங்களே, தீ மூட்டுதல் என்ற செயலால் ஆக்கப்பூர்வமான விளைவுகளும் உண்டு, அழிவும் உண்டு. இதனை நாம் அறிவோம். எடுத்துக்காட்டாக நமது இல்லங்களில் சமையல் அறையில் தீ மூட்டுவதை எண்ணி பார்ப்போம். உணவை தயாரிக்க நமது சமையல் அறையில் தீ மூட்டப்படுவது ஆக்கப்பூர்வமான விளைவை தரும். ஆனால் அன்புள்ளங்களே, எத்தனையோ இல்லங்களில் அதே சமையல் அறையில் மூட்டப்படும் தீ தற்செயலாக பரவி பல இல்ல தலைவிகளின் உயிரை பறித்துள்ளன. தற்கொலையாகவோ கொலையாகவோ பெண்கள் தகனமாக்கப்படுவதற்கு சமையல் அறை தீ ஒரு கருவியாக அமைவது நாம் அனைவரும் அறிந்த ஒரு கொடிய வேதனை.
குடும்பத்திற்கு உணவு படைக்க வேண்டும் என்ற அன்பினால் மூட்டப்படும் தீ ஆக்கப்பூர்வமான விளைவுகளை தரும். புகுந்த வீட்டை நம்பி வந்த பெண்ணை கொளுத்துவதற்கு ஆத்திரத்தில் வெறுப்பில் மூட்டப்படும் தீ அழிவாக அமையும். இயேசு இவ்வுலகின் மீது கொண்ட அன்பினால் தீமூட்ட வந்தார். அந்த தீயில் தானே தகனமாக வேண்டும் என்பதையும் அவர் இன்றைய நற்செய்தியில் மறைமுகமாக கூறியுள்ளார். தன்னையே தகனப்பலியாக்கும் அளவுக்கு இயேசு மூட்டும் இந்த நெருப்பில் அநீதி, தீமை, பொய்மை ஆகிய குப்பைகள் எரிந்து சாம்பலாகும். இதே நெருப்பில் நீதி, நன்மை, உண்மை ஆகிய பொன்மணிகள் இன்னும் சுத்தமாக்கப்பட்டு ஒளிரும்.
அன்பின் சக்தினி அகம் பெரும் நிம்மதி உள்ளூரும் பேரமைதே.
என தருமை அன்புள்ளங்களே, தீ மூட்டுதல் ஆக்கத்தையும் அழிவையும் தரும் என்று இரு கோணங்களில் நாம் சிந்தித்தது போல் இயேசு கொணரும் அமைதியையும் இரு கோணங்களில் சிந்திக்க முயல்வோம். உலக அரசுகள் மற்றும் பல்வேறு சமுதாய அமைப்புகள் அமைதி என்ற சொல்லை பயன்படுத்தும் போது அவை பெரும்பாலும் குறிப்பிடுவது போரும் வன்முறைகளும் இல்லாத ஒரு நிலை. இதை நாம் கல்லறை அமைதி என்ற உருவகத்தில் எண்ணி பார்க்கலாம். உலகம் தரும் அமைதி கல்லறையில் காணப்படும் அமைதி. பல நியாயங்கள் இந்த கல்லறையில் புதைக்கப்பட்டுள்ளன. அந்த நியாயங்களுக்கு குரல் கொடுத்தவர்களும் அங்கு புதைக்கப்பட்டுள்ளனர். புதையுண்ட நீதிகளையும் நீதிமான்களையும் நாம் மறக்க வேண்டும் என்ற அக்கறையுடன் அங்கு எழுப்பப்பட்டுள்ள கல்லறைகள் மிக அழகான வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டு நம்மை பிரமிப்பில் ஆழ்த்திவிடும். அன்பு இதயங்களே, உலக அரசுகளும் உலக அமைப்புகளும் தரும் அமைதி இத்தகைய கல்லறை அமைதி.
இத்தகைய அமைதியை இயேசு கொணரவில்லை. ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உரிய மாண்பை நீதியின் அடிப்படையில் வழங்குவதால் உருவாகும் அமைதியையே இயேசு கொணர்ந்தார். இத்தகைய அமைதி வானத்திலிருந்து ஓர் இரவில் அல்லது ஒரு நாளில் இறங்கி வரப்போவதில்லை. வானத்திலிருந்து இறங்கி வந்த இறைமகன் இத்தகைய அமைதியை அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த நாட்டிலேயே கொணர முடியவில்லை. ஆனால் உண்மையான அமைதி வளர்வதற்கு தேவையான விதைகளை பயிரிட்டுச் சென்றார்.
அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு மனிதருக்கும் உரிய மரியாதையை தர நாம் மறுக்கும்போது, அவரவருக்கு உரிய நீதியை விடுதலையை தர நாம் மறுக்கும்போது, முதலில் நம் உள்ளத்தில் அமைதி வேறறிந்து போகின்றது, தொலைந்து போகின்றது. உண்மை அமைதியை தொலைத்துவிட்டு உலகம் தரும் பொய்யான அமைதிக்கென நாம் போராடி வருகின்றோம். மனித மாண்பை அடித்தளமாக கொண்ட உண்மை அமைதி நம் குடும்பங்களில் உள்ளதா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நம் இல்லங்களில் எளிய பணிகள் செய்வோரிடம் உண்மையான மதிப்பு, அன்பு இவற்றை நாம் கொண்டுள்ளோமா என்பதில் நமது ஆய்வு துவங்க வேண்டும். இவர்களுக்கு உரிய மதிப்பையும் நீதியையும் வழங்க நாம் மறுக்கும்போது அல்லது மறக்கும்போது நம் குடும்பங்களில் கருத்து வேறுபாடுகள் எழ வாய்ப்பு உண்டு. அவ்வேளைகளில் நாம் நீதியான உண்மையான நிலைப்பாடுகள் எடுத்தால் குடும்பத்திற்குள் பிளவுகள் உருவாகலாம். இத்தகைய பிளவுகளையே இயேசு இன்றைய நற்செய்தியில் தெளிவாக கூறியுள்ளார்.
அன்பு இதயங்களே, தந்தை மகன், தாய் மகள், மாமியார் மருமகள் சண்டைகள் அனைத்து இல்லங்களிலும் உள்ளதுதானே. இதை ஏன் இயேசு பெரிதுபடுத்த வேண்டும் என்று எண்ணத் தோன்றுகின்றது. ஆனால் இயேசு கூறும் பிளவுகள் ஆத்திரத்தில், உணர்ச்சிகளின் கொந்தளிப்பில் எழும் சண்டைகள் அல்ல. மாறாக மனச்சான்றை மையப்படுத்தி நாம் எடுக்கும் நிலைப்பாட்டின் அடிப்படையில் உருவாகும் கருத்து வேறுபாடுகள் பிளவுகள். நன்னெறி, நற்செய்தி இவற்றின் அடிப்படையில் இந்த பிரச்சனைகளில் தகுந்த நிலைப்பாடுகளை எடுப்பதற்கு பதிலாக குடும்பத்தில் எவ்வகையிலாவது அமைதி நிலவினால் போதும் என்ற எண்ணத்துடன் உண்மைகளை மூடி மறைத்து பூசி மெழுகி வாழ்வதால் உண்மையான அமைதியை நாம் இழக்கும் ஆபத்து அதிகமுள்ளது.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு இவ்வுலகில் மூட்டிய தீ நம் உள்ளத்தில் பற்றி எரியவும் அமைதியை வளர்க்கும் முயற்சிகளை நம் உள்ளங்களிலிருந்து குடும்பங்களிலிருந்து துவங்கவும் உண்மை அமைதியின் அரசனான இறைவனை நாம் இறைஞ்சுவோம். இறுதியாக ஓர் எண்ணம். ஆகஸ்ட் 15 இத்திங்களன்று இந்திய தாய் தன் 70வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றார். பல உயர்ந்த கலாச்சாரங்கள், மதங்கள் ஆகியவற்றின் தொட்டிலாக விளங்கும் இந்திய நாட்டில் ஒருவர் ஒருவரை மதித்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வளர வேண்டும் என்றும், இந்த மதிப்பின் வெளிப்பாடாக நீதி, அமைதி, ஒற்றுமை ஆகிய சிறந்த பண்புகள் ஒவ்வொரு இந்தியரின் உள்ளத்தையும் நிறைக்க வேண்டும் என்றும் விண்ணேற்பு அடைந்த அன்னை மரியாவின் வழியாக இறைவனை நாம் இறைஞ்சுவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.